ஜகத்தை தீனம் ஞானி சகல
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
அண்ட சராசரங்களை படைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் தாழ்மையோடு முழு இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் எங்களை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நீர் அனுப்பி கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை இந்த உலகத்திலே நீர் வெளிப்படுத்தியதைப் போல உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய அன்பை விளங்க பண்ண நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தணிந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி நீர் வேதத்திலே சொல்லியிருக்கிறீர். இந்நாட்களிலேயும் அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. குடும்ப உறவுகளிலே இருக்க வேண்டிய அன்பு இல்லை கர்த்தர்தாமே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உம்முடைய அன்பை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் உம்முடைய பிள்ளைகள் என்று நிச்சயம் உள்ளவர்களாய் உமக்குள்ளே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய அன்பை நீர் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அருகில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய உறவு அன்பு நிறைந்த உறவாயிருக்க கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் வீட்டை விட்டு காணாமல் போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு விதமான பிள்ளைகள் ஐயா குடும்பத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். எங்கே சென்றார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். வீட்டை விட்டு கடந்து சென்ற பிள்ளைகள் சீக்கிரமாய் பத்திரமாய் சுகத்தோடு திரும்பி வர நீர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்று அவர்கள் எந்தெந்த இடங்களிலே இருந்தாலும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் மனிதர்களுடைய உபாய தந்திரங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தங்கள் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் வாழ்வதனாலே துக்கத்தோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர்தாமே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடவியாது அவர்களுமை கண்டுகொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே உமை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நீர் தடுத்து நிறுத்தி உம்மை கண்டுகொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருடைய மன வருத்தம் மகிழ்ச்சியாய் மாறத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் நீண்ட நாட்களாய் படுக்கையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். கர்த்தர்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை கரிசனையோடும் உண்மையான அன்போடும் கவனிக்கிற அருமையான குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த அன்பை தாருமையா, தொடர்ந்து அவர்கள் செய்கிற பணிவிடை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயிலின் அகோரத்தின் மத்தியிலே பற்பல இடங்களிலே வெயிலிலே அலைந்து தெரிந்து வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரும்பு சார் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இளநீர் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கோடை காலத்திலே வித்தியாசமான வியாபாரங்களிலே ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கைக்கு வருமானத்தை தேடிக்கொள்ள அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலேயும் தேசத்தின் பாதுகாவலுக்காய் பணி செய்ய தங்களை அர்ப்பணித்து இந்தியாவின் பற்பல இடங்களிலே ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை விட்டு அவர்கள் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். கர்த்தர்தாமே, குடும்பத்திற்கு போதுமானவராயிருந்து தலைவராயிருந்து குடும்பத்தின் பிள்ளைகளை பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விக்கிரகங்களுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்பனே, இந்த நாட்களிலேயும் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், கேள்வியை புரிந்து பதிலடிக்கக்கூடிய கிருபையை தாரும். படிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதி தரலும். நல்ல ஞாபக சக்தியை தாரும். கருத்தூண்டி படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த நாட்களிலே ஒழுங்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற திருமணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு திருமண உறவுகளும் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கு சித்தமில்லாத உறவுகள் குடும்பங்களாய் மாறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான சரியான தேர்ந்தெடுப்புகளை செய்ய பெற்றோருக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும். அந்த தேர்ந்தெடுப்பை செய்யும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த நாட்களிலே விடுமுறை வேதாம பள்ளி ஊழியர்களுக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். அதற்காக கூடி ஜெபிக்கிற ஜெப நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மையங்களிலேயும் சரியான ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கிடைக்க கர்த்தர் கிருபையை தாரும். தங்கள் விடுமுறை நாட்களை பயனுள்ள வகையிலே செலவு செய்யும்படியாய் இந்த சிறுவர் ஊழியத்திற்கென்று அநேகர் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தவறான பாதையிலே திருப்பிவிடும் நோக்கமுள்ளவர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் குழந்தை பேருக்காக மருத்துவமனையில இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற நேரத்திலே சுகமான எளிதான பிரசவத்தை கட்டளையிட்டு அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் இந்த வாரத்திலேயும் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே மேலும் அதிகமாய் உம்மை குறித்து அறிந்து கொள்ளவும் மேலும் அதிகமாய் உமக்கு தங்களை அர்ப்பணித்து வாழவும் தேவரீர் அனுக்கிரகம் பண்ணும். இன்னும் பற்பலமான தேவையோடு கவலையோடு துக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருடைய அவசியங்களும் உமக்கு தெரியும் அப்பா. நேரே அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவு பரியந்தம் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படவும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஞாயிறு முதல் வியாழன் வரை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கருத்தோடு கேட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற எங்களுக்கு மிகவும் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றும் அதே ஆவல் உள்ளவர்களாக உங்களை சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று முதல் நாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்று முதல் அடுத்த ஞாயிறு வரை தொடர்ச்சியாக இதை நாம் கற்றுக்கொள்வோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த 2வது நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 52 அல்லது 53வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அங்கிருந்த விசுவாசிகள் இன்னமும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் குழந்தைகளாயிருந்தார்கள். பவுல அப்போஸ்தலனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட முதல் கடிதம் அவர்கள் வாழ்க்கையிலே இன்னும் சில கேள்விகளை எழுப்பியது. அந்த கேள்விக்கான பதிலைத்தான் பவுல் இந்த 2வது நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தெசலோனிக்கே சபை மக்கள் மத்தியிலே அப்போஸ்தலனாய் பவுல் எழுதி அனுப்பியதாக ஒரு கடிதம் அல்லது சுற்றறிக்கை வந்திருக்கிறது. இது கிறிஸ்தவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக யாரோ எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார் என்றும், விசுவாசிகளை அவர் ஏற்கனவே கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் என்றும், இப்பொழுது கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிவிட்டது என்றும், நியாய தீர்ப்பின் காலத்தில் அவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை தவறாய் கூறியது. முதல் நிருபத்திலே நாம் படித்தது போல இந்த கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்கள் பாடுகளை அனுபவித்து வந்தார்கள். எனவே தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நுழைந்துவிட்டோம் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தாங்களும் மரித்த விசுவாசிகளும் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படவில்லையே என்று கலங்கினார்கள். எனவே தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதிய இந்த இரண்டாம் நிருபத்தின் மூலமாக அவர்களுக்கு இருந்த பயங்கள் எல்லாவற்றையும் அகற்றும்படியாக, நிச்சயமாக நாள் ஒன்று வரும், அப்பொழுது அனைவரும் கர்த்தருக்குள்ளே கூட்டப்படுவார்கள் என்றும் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னோடியாக சில காரியங்கள் வர வேண்டும். வேத புரட்டு வரும். உலகத்திலே திருச்சபை என்று சொல்லப்படுவது விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகும் காலம் வரும். பாவ மனிதனாகிய அந்தி கிறிஸ்து வருவான். எனவே அவர்கள் இப்பொழுது மகா உபத்திரவ காலத்திலே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இதை எழுதினார். அப்போஸ்தலனாய் பவுல் கூற்றுப்படி, வெளிப்படையாக சபை என்னும் சங்கமானது தவறான போதனையை பின்பற்றும், வேதத்தை புரட்டும், விசுவாசத்தை விட்டு வழுவி போகும் என்று கூறியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிற விதமே இல்லை என்ற பதிலை கொடுப்பது போல கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது இந்த உலகத்திலே விசுவாசத்தை காணப்போகிறதில்லை. உலகளவிலான திருச்சபை என்னும் சங்கத்திலே பூரணமான வேத புரட்டை பார்க்கலாம். இதை வெளிப்படுத்தின விசேஷமும் தெளிவுபடுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது, சபை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. பெயரளவிலான சபை என்னும் ஒரு சங்கம் தேவனற்ற, தேவனின் வல்லமையை மறுக்கும் ஒரு கூட்டமே உலகத்திலே இருக்கிறது. இந்த சங்கத்தை குறித்துதான் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே மகாவேசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து வந்துவிட்டதாக எண்ணினார்கள். அந்த காலம் முதல் விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படும் காலங்கள் எல்லாவற்றிலேயும் மக்கள் தாங்கள் மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாய் கடந்து வருவதாய் எண்ணினார்கள். உதாரணமாக 2 உலக போரின் சமயத்திலே பல கர்த்தருடைய ஊழியர்கள் அவ்வண்ணமாகவே எண்ணியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சில கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் திருச்சபையானது மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று நினைக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த காலம்தான் மகா உபத்திரவ காலம் என்று கூறுகிறவர்களும் உண்டு. ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வீர்கள் என்றால் 2 உலக மகா யுத்தத்தை விட இந்த நாட்களையும் விட மகா உபத்திரவ காலம் எவ்வளவு கடினமான ஒரு நாட்களாய் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உபத்திரவ காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொல்லும்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனத்திலே, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று கூறியிருக்கிறார். கவனித்தீர்களா, இதுவரை நடைபெற்றிராத ஒரு காரியமும் அதை தொடர்ந்து நடைபெறாத ஒரு காரியமுமாய் அந்த மகா உபத்திரவ காலம் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே திருச்சபை எடுத்துக்கொள்ள இயேசு வரும் ரகசிய வருகையை குறித்து முக்கியமாக நாம் சிந்தித்தோம். இங்கே 2 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு வரப்போவதை குறித்து முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது. நியாயம் தீர்க்கும்படியாக இந்த உலகத்திலே வரும் இயேசு இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுவே மகா பெரிய வெளிப்படுத்துதல். ரகசிய வருகையிலே இயேசு பூமிக்கு வருவதை குறித்து எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் பூமிக்கு வரப்போவதில்லை. நாம் தான் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 17 வசனத்தின்படி, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வாசிக்கிறோம். எடுத்துக் கொள்ளப்பட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஹர்பசோ என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால் பிடுங்கிக் கொண்டு போவது. இந்த உலகத்திலிருந்து திடீரென்று நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு நடுவானில் இயேசுவை சந்திக்கப் போகிறோம். ஆனால் பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் வெளிப்படையாக வெளிப்படுகிறவராயிருப்பார். பூமியிலே வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த 2 காலகட்டங்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலேதான் மகா உபத்திரவ காலம் உலகத்திலே இருக்கும். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த ரகசிய வருகை அல்லது திடீரென்று விசுவாசிகள் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து வெளிப்படையாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கூறப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கை எல்லாமே இந்த பூமி தொடர்பானதாகவே இருந்தன. மேசியா இந்த பூமிக்கு வந்து தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றுதான் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பொழுது பூமியே ஒரு பரலோகம் போல காணப்படும். பல வேத பண்டிதர்கள் இந்த காரியங்களை மிக குழப்பமானதாக்கி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய பரலோக ராஜ்யம் பூமியிலே பரலோகத்தின் ஆட்சி காணப்படுவதை குறித்தே கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்பொழுது இந்த பூமியே ஒரு பரலோகமாகப் போகிறது. இந்த இரண்டு தெசலோனிக்கேயர் நிருபத்தை நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால் முதல் இரண்டு வசனங்களிலே ஒரு முகவுரையை பார்க்கிறோம். பின்னர் முதலாம் அதிகாரம் 3-7 வசனம் வரை விசுவாசிகளின் துன்பப்படுத்தப்படுதலை குறித்தும் அதன் கனிகளை குறித்தும் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3 8-12 வசனம் வரை கிறிஸ்து வரும்பொழுது எப்படி துன்மார்க்கர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:12 வசனங்களிலே கிறிஸ்துவின் வருகை தொடர்பாக இந்த உலகத்திலே நடைபெறும் சம்பவங்களை குறித்து பேசுகிறார். 2 வசனத்திலே நாம் பார்ப்பது போல முதலாவது விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பின்னர் 2-5 வசனம் வரை உள்ள பகுதியிலே எப்படி கர்த்தருடைய நாள் தொடர்ந்து வருகிறது என்றும் அதற்கு சற்று முன் பாவியாகிய மனிதன் அல்லது அந்தி கிறிஸ்து தோன்றுவதை குறித்தும் அந்நாட்களிலே உலகத்திலே இருக்கும் சபை எப்படி விசுவாசமற்றதாய் போய்விடும் என்பதை குறித்தும் கூறுகிறார். மேலும் 2:6-8 வசனங்களிலே கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எப்படி தடை செய்யப்படுவான் என்றும் பரிசுத்தாவியானவரின் செயல்பாட்டை குறித்து கூறுகிறார். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 வசனங்களிலே கேட்டின் மகன் மகா உபத்திரவ காலத்திலே எப்படி வெளிப்படுவான் என்பதை குறித்து பார்க்கிறோம். மட்டுமல்ல 2 தெசலோனிக்கேயர் 2:13-3:18 வசனம் வரை உள்ள பகுதியை பார்ப்போம் என்றால் விசுவாசிகள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்றும் எப்படி தங்கள் நடக்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் எப்படி கர்த்தருக்காக செயல்படுவதிலே கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் 2 தெசலோனிக்கேயர் 3 கடந்து செல்வோம். 1 வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாய் பவுல் கொடுக்கும் இந்த வாழ்த்துச் செய்தியானது வேதாந்த சித்தாந்தங்களை சரியாக அறிந்த ஒரு சபையும் ஆவிக்குரிய சபையுமாக இருப்பதனாலே தனது வழக்கமான வாழ்த்துதல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் கொடுக்கும் இந்த வாழ்த்துச் செய்தியை கவனிப்பீர்கள் என்றால் வேத சித்தாந்தங்களை சரியாய் அறிந்த ஒரு சபையும் ஆவிக்குரிய ஒரு சபையுமாக அது இருந்தபடியினாலே தனது வழக்கமான வாழ்த்துதல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தனது வாழ்த்துதலை கூறும்பொழுது இங்கே சீலாவின் பெயரையும் தீமோத்தேயுவின் பெயரையும் சேர்த்து எழுதுகிறார். சில்வான் என்பது சீலாவைத்தான் குறிக்கிறது. சுவிசேஷத்தின் நிமித்தமாக பவுல், சீலா, தீமோத்தேயு 3 பேரும் பட்ட பாடுகள், பிரயாசங்கள் அநேகமாயிருக்கிறது. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே சிறையிலே இருந்தார்கள். பவுல், சீலா, தீமோத்தேயு 3 இணைந்துதான் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றார்கள். பின்னர் பவுல் அப்போஸ்தலன் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டியதிருந்தது. அவர்களுக்காக அத்தேனே பட்டணத்திலே அவர் காத்திருந்தார். அவர்கள் அங்கே வந்து சேராததால் அவர் கொரிந்து பட்டணத்திற்கு சென்றார். அங்கேதான் இறுதியாக தீமோத்தேயுவும் சீலாவும் பவுலை வந்து பார்த்தார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேதான் தெசலோனிக்கே பட்டண மக்களுக்கு இருந்த கேள்விகளுக்கான பதிலை முதல் நிருபமாக எழுதி அனுப்பியிருந்தார். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு இந்த 2வது கடிதத்தை எழுதியபொழுது தனக்கு அருமையாக இருந்த 2 ஊழியர்களின் பெயர்களையும் இணைத்தே அவர் பேசுகிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு இணைந்து வேலை செய்கிறவர்களை தனக்கு இணையானவர்களாகவே பாவித்தாரே ஒழிய தனக்கு உதவியாளராகவோ தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களாகவோ ஒருபொழுதும் அவர் எண்ணவில்லை. இது பவுல் அப்போஸ்தலனுடைய உயர்ந்த குணநலனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சில இடங்களிலே உதவி ஊழியர்களை சில போதகர்கள் மிகவும் துன்பப்படுத்துவதை குறித்து கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பவுல் தீமோத்தேயுவையும் சீலாவையும் தன்னோடு இணைத்து கூறியது மட்டுமல்ல, அவர்களை சிறந்த ஊழியர்களாகியும் இருக்கிறார். ஒரு காலத்திலே பெருமை நிறைந்த பரிசேயனாயிருந்த சவுல் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாக ஒரு அப்போஸ்தலனாக மிகவும் தாழ்மை நிறைந்த ஒருவராய் மாற்றம் பெற்றிருக்கிறார். தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லும்பொழுது அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த சபை எப்படிப்பட்ட சபையாயிருந்தது? தேவனுக்குள்ளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளும் இருக்கிற ஒரு சபையாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் இங்கே எழுதவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். தெசலோனிக்க சபை மக்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எல்லாரும் காணக்கூடிய ஒன்றாய் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்குள் அவ்வாறு தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் அழைக்கப்பட்ட உயர்வான அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படியாக இந்த உலகத்திலே தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாகவும் இருந்தன. என்றாலும் அவர்களுடைய நிலைமை பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்தது. இதன் பொருள் என்ன? இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து பவுல் அவர்களுக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை குறித்த எந்த சந்தேகமும் பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்தில் எழும்பவில்லை. தமஸ்கு சாலையிலே கீழே விழுந்து கிடந்த பொழுதே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட கேள்விக்கு அவன் பெற்றுக்கொண்ட பதில் அத்தனை சந்தேகங்களையும் நித்திய காலமாய் நீக்கிவிட்டது என்று கூறலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:27 முதல் 29 வரை உள்ள பகுதியை சற்றே கவனியுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:1 தெய்வத்தின் இரண்டு கரங்களை நாம் பார்க்கிறோம் என்று கூறலாம். பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும். இதுதான் ஒரு திருச்சபை இருக்கும் நிலைமை. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறது. ஆம் பிரியமானுள்ளே, ஒரு திருச்சபையை குறித்த முக்கியமான காரியம் அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அல்ல. உங்கள் திருச்சபை எந்த இடத்திலே இருக்கிறது என்பது முக்கியமானதல்ல. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறதா என்பதுதான் முக்கியமானது. நீங்களும் உங்களோடு மற்ற விசுவாசிகளும் உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறீர்களா? அதுதான் மிக மிக முக்கியமானது. உண்மையான விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை தங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்கு முன் தங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிகள் வெளிப்படுத்த முடியும். தங்கள் குடும்பத்திலே அவர்கள் அதை வெளிப்படுத்த முடியும். தங்கள் சமுதாயத்திலே அதை அவர்கள் வெளிப்படுத்த முடியும். தனது முகவரையிலே இந்த சத்தியத்தை தான் பவுல் இவ்வண்ணமாய் கூறியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷத்திலே கிருபையும் சமாதானமும் மிகவும் முக்கியமான இரண்டு வார்த்தைகளாகும். கிருபை முதலாவது வருகிறது. நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதைத்தான் பவுல் எபேசு சபையாருக்கு எழுதும்பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். எபேசியர் 2:8-9 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு பாவியாக தேவனண்டை நீங்கள் வருவீர்கள் என்றால், உங்களிடத்தில் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு அனைத்தையும் அவரிடத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவித்திருப்பீர்கள். அவரே உங்களுக்கு தேவனுடைய நித்திய ஜீவனான ரட்சிப்பை கொடுத்திருப்பார். நாம் ஒரு வெகுமதியை பெற்றுக் கொள்வதற்காக எந்த செயலையும் செய்ய முடியாது. வெகுமதி ஒரு மனிதன் சம்பாதிப்பதல்ல, இலவசமாக பெற்றுக் கொள்வது. நீங்கள் ஒரு அருமையான ஓய்வு நாள் பள்ளி மாணவனாக மாணவியாக இருந்ததற்காக தேவன் உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. ரட்சிப்பு என்பது தேவனே இலவசமாய் உங்களுக்கு கொடுப்பது. மற்றபடி நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பாவிகளாயிருக்கிறோம். நித்திய நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆனால் இலவசமாக அவர் நமக்கு தரும் ஒரு நித்திய வாழ்க்கைதான் ரட்சிப்பு எனும் வெகுமதி. அடுத்ததாக சமாதானம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவித்திருப்பீர்கள் என்றால் அவர் தரும் சமாதானத்தை குறித்தும் அறிந்திருப்பீர்கள். சமாதானத்திற்கு ஒருவர் கொடுக்கும் விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இரவிலே நீங்கள் நித்திரை செய்யும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் மிக மென்மையான தலையணையே சமாதானம் என்று கூறுகிறார்கள். இந்த சமாதானம் எப்பொழுது உங்களுக்கு வரும் தெரியுமா? எப்பொழுது
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது இந்த சமாதானம் உங்கள் உள்ளத்தை ஆட்சி செய்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வேறு ஏதோ ஒரு உணர்வல்ல அந்த சமாதானம். மனோ தத்துவ வைத்தியர் ஒருவர் உங்களிடத்தில் பேசினபடினாலே உங்களுக்கு உண்டாகும் ஒரு சமாதானம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் சமாதானம், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் வரும் சமாதானம் அது. ஒருவேளை இன்று உங்களுக்கு அந்த சமாதானம் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் நீங்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் இது தேவன் கொடுக்கும் ஒரு வெகுமதி, இது முற்றிலும் இலவசம். பிரியமானவர்களே, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி அவர் அண்டை வரும் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் ஆழமான அர்த்தமுள்ள சமாதானம் அது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு பிரியமான ஐயா அம்மா, இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களிலே எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் எதற்கும் பயனற்றவர்கள், நித்திய அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறவர்கள் தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்திலே உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவே என்னுடைய மீட்பர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது அவரே உங்களை தமது சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தமது கிருபையினாலே இலவசமாய் உங்களை ரட்சித்து அதன் முத்திரையான சமாதானத்தையும் அருளி செய்வார். இதுவரை அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்யாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். இப்பொழுது என்னோடு சேர்ந்து நான் சொல்ல சொல்ல இந்த ஜபத்தை கருத்தை உணர்ந்தவர்களாய் ஏறெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஜபிப்போமா? நான் சொல்ல சொல்ல என்னோடு சொல்லுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நானும் எந்த நம்பிக்கையும் அற்றவனாய் இந்த உலகத்திலே வாழுகிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். நித்திய அழிவை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிற உண்மையை நான் புரிந்து கொண்டேன். நானும் ஒரு பாவி ஐயா. நீர் விரும்பத்தக்க எந்த நன்மையும் என்னிலே இல்லை. நீர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்ததை நான் அறிந்து கொண்டேன். எனக்காகவும் நீர் பாடுபட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை பூரணமாய் உமக்கு அடிமையாக தருகிறேன். என் பாவங்களை எனக்கு மன்னியும். நித்திய ஜீவனின் நிச்சயத்தை எனக்கு தாரும். நீர் தந்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எனக்கும் உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத அர்த்தமுள்ள ஆழமான சமாதானத்தை தாரும். நீர் அப்படி எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20.